ஜெகநாதன் அவர்களின் கரிகால் வளவன். 9 பாட்டும் பரிசும். முடத்தாம கண்ணியார் பாடல் புலவர் அவைக்களத்தில் ஏறி பாராட்டை பெற்ற பிறகு வேறு புலவர்கள் கரிகாலனுடைய புகழை பல வகையிலே பாடி அரங்கேற்றி சோழ மன்னன் வழங்கும் பரிசலை பெற்று சென்றார்கள். கடியலூரில் உருத்திரன் என்பவருடைய புதல்வராகிய கண்ணனார் என்பவர் சிறந்த தமிழ் புலவராக விளங்கினார். அவரை கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்று யாவரும் சொல்லுவார்கள். அவர் கரிகாலனை பற்றி ஒரு பெரிய பாட்டை பாடினார். காவிரி பூம்பட்டினம் வரவர சிறப்பு அடைந்திருப்பதை கண்டவர் அவர். அப்பட்டினம் வணிகத்தினால் உலகில் உள்ள பல நாடுகளோடு தொடர்பு கொண்டு விளங்கியது. தமிழ்நாட்டின் பண்டங்களையும் கரிகாலன் புகழையும் உலகெங்கும் பரப்புவதற்கு அந்த கடற்கரை பட்டினம் வாயிலாக இருந்தது. பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தையே குறிக்கும்படியாக அதற்கு சிறப்பு அமைந்தது. அந்த நகரத்தின் பெருமையையும் செல்வ மிகுதியையும் வாணிகத்தையும் வாயார பாட வேண்டும் என்று உருத்திரன் கண்ணனார் எண்ணினார். அதோடு கரிகால் வளவனுடைய வரலாற்றையும் அந்த பாட்டில் இணைக்க விரும்பினார். பல நாள் சிந்தித்து பட்டினப்பாலை என்ற நீண்ட பாட்டு இயற்றி முடித்தார். 301 அடிகளை கொண்ட அந்த பாட்டு காதலன் ஒருவன் சொல்வது போல அமைந்திருக்கிறது. இல்லறம் நடத்துவதற்கு வேண்டிய பொருளை தேடும் பொருட்டு தன் காதலியை பிரிந்து செல்லலாம் என்று முதலில் அவன் நினைக்கின்றான். பிறகு அவளை பிரிவது துன்பத்தை தரும் என்ற எண்ணம் உண்டாகிறது. அப்போது தன் நெஞ்சை பார்த்து, காவிரி பூம்பட்டினத்தை பெற்றாலும் கரிகாலன் உடைய வேலை காட்டிலும் வெம்மையான பாலை நிலத்தை கடந்து நான் வரமாட்டேன். என்னுடைய காதலியின் தோள் அம்மன்னனுடைய செங்கோலை விட தன்மையை உடையது என்று சொல்லுகின்றான். இப்படி சொல்லும் போக்கில் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமையையும் கரிகாலன் உடைய புகழையுமே புலவர் விரித்துரைக்கின்றார். சுக்கிரன் வடக்கே இருந்தால் மழை பொழியும் என்று சொல்லுவார்கள். அது தெற்கே சென்றால் மழையின்றி பஞ்சம் உண்டாகும். அவ்வாறு பஞ்சம் உண்டாகி வானம் பாடி வானத்தை நோக்கி மழை துளிக்காக வாய்த்திறந்து பாடியும் நீர் கிடைக்காமல் அது வாடும்படி பஞ்சம் உண்டானாலும் பொய்யாமல் குடகு மலையிலிருந்து வருகின்ற காவிரி தன் நீரை பரப்பி பொன்னை கொழிப்பது சோழ நாடு. அந்த நாட்டில் என்றும் விளைவு ஆறாத வயல்கள் பறந்திருக்கின்றன. சிறிய சிறிய ஊர்கள் பல நாடு முழுவதும் வளப்பத்தோடு விளங்குகின்றன. கரும்பும் நெல்லும் தென்னையும் கமுகும் மஞ்சளும் சேம்பும் மாவும் பனையும் இஞ்சியும் வளர்ந்து நல்ல பயனை தருகின்றன. அங்கங்கே மகளிர் நெல்லை உலர்த்துகின்றார்கள். அந்த நெல்லை தின்ன வரும் கோழியை ஓட்ட அருகிலே கல் இல்லை. வேறு யாதும் இல்லாமையால் தம்முடைய காதில் உள்ள குழையை வாங்கி கோழியின் மேல் எரிந்து ஓட்டுகின்றார்கள். அந்த குழைகள் சிறு குழந்தைகள் விடும் விளையாட்டு வண்டிகளை தடுக்கின்றன. ஒன்றுக்கு ஒன்று அருகாக பல ஊர்கள் நிறைந்தது சோழ நாடு. பகைவர்களால் உண்டாகும் அச்சமே அவ்வூர்களில் இல்லை. அந்த நாட்டில் கடற்கரையில் விளங்குவது காவிரி பூம்பட்டினம். படகிலே உப்பை கொண்டு வந்து நெல்லுக்கு அதை விற்று அந்த படகில் நெல்லை நிரப்பிக் கொள்கின்றார்கள் பரதவர்கள். அந்த படகுகளை கழிகளின் பக்கத்தில் குதிரைகளைப் போல கட்டியிருக்கின்றார்கள். நகரத்துக்கு புறம்பே தோப்புகளும் பூஞ்சோலைகளும் செறிந்திருக்கின்றன. வலிமையை பெற்ற கரைகள் உடைய நன்னீர் பொய்கைகள் இருக்கின்றன. அந்த பொய்கைகளில் பல நிறம் பொருந்திய மலர்கள் மலர்கின்றன. அவற்றுள் மிகப்பெரிய நீர்நிலைகள் இரண்டு உண்டு. அவற்றை இரு காம திணை ஏரி என்று சொல்வார்கள். இந்த ஏரிகளுக்கு அப்பால் பலமான கதவுகள் உடைய மதில் ஓங்கி நிற்கிறது. அந்த கதவுகளில் சோழ அரசனுடைய புலி சின்னத்தை பொறித்திருக்கின்றார்கள். நகரத்துக்குள்ளே புகுந்தால் முதலிலே கண்ணில் படுவது அன்னதானம் செய்யும் அறச்சாலை. அங்கே சோற்றை வடித்த கஞ்சி ஆற்றை போல ஓடுகிறது. அந்த கஞ்சியை குடிக்க வரும் காளை மாடுகள் தம்முள்ளே சண்டை போடுகின்றன. அதனால் கஞ்சி பாயும் இடம் சேராகி விடுகிறது. பிறகு அங்கே வண்டிகள் செல்வதனால் சேறு காய்ந்து புழுதி பறக்கிறது. அருகில் உள்ள மாதங்களிலே அந்த புழுதி படுகிறது. அந்த அறச்சாலைக்கு அருகே பசுமாடுகளையும் எருதுகளையும் பாதுகாக்கும் சாலைகள் இருக்கின்றன. அவற்றினுள்ளே கேணிகளும் உள்ளன. அப்பால் தவம் செய்பவர்களின் மடங்களும் முனிவர்கள் வேள்வி செய்யும் சாலைகளும் காளி கோயிலும் உள்ள இளமரச் சோலைகளை காணலாம். கடற்கரை பக்கத்தில் பரதவர் மக்கள் தமக்கு விருப்பமான ஊனை தின்றுவிட்டு அடப்பம் பூவை தலையிலே செருகிக் கொண்டு ஆட்டை முட்டவிட்டு விளையாடுகின்றார்கள். காடை கவுதாரிகளை சண்டையிட செய்து பார்க்கின்றார்கள். ஒருவரோடு ஒருவர் மரப்போரும் வாட்போரும் செய்து விளையாட்டு அயர்கிறார்கள். பரதவர் தெருவில் உரை கிணறுகள் இருக்கின்றன. பன்றிகளையும் கோழிகளையும் அவர்கள் வளர்க்கின்றார்கள். அமாவாசை நாளிலும் பௌர்ணமி அன்றும் கடலில் பரதவர் மீன்பிடிக்க போகாமல் தம்முடைய தெய்வமாகிய வருணனுக்கு பூசை போடுகின்றார்கள். தம் மனைவிமாரோடு சேர்ந்து மீனின் கொம்பை நட்டு அதில் வருணனை எழுந்தருளுவித்து வழிபடுகின்றார்கள். பூதாளம் பூமாலையையும் தாழம்பூவையும் சூடி பணம் கள்ளை உண்டு விளையாடுகின்றார்கள். காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் தீவினை போக கடலாடி பிறகு நல்ல நீரில் குளிக்கின்றார்கள். பெரிய வீதிகளில் பல மாடங்கள் இருக்கின்றன. வானுலகத்தை போன்ற இன்பங்கள் உடையவை அவை. அங்குள்ள மகளிர் இரவில் இனிய பாடலை கேட்டும் நாடகங்களைக் கண்டும் நிலாவிலே இருந்து மகிழ்ந்தும் கள்ளை அருந்தாமல் உயர்ந்த மதுபானங்களை அருந்தியும் பட்டையை களைந்துவிட்டு மிக நுட்பமான துகிலை உடுத்தும் தம் கணவரோடு மகிழ்கின்றனர். அப்படியே அவர்கள் தூங்கி போகின்றார்கள். மாடங்களில் ஏற்றிய விளக்குகள் விடியற் காலத்திலும் சுடர்விட்டு எரிகின்றன. இரவிலே மீன் வேட்டைக்காக சென்ற பரதவர்கள் அந்த விளக்கை 1, 2 என்று எண்ணுகின்றார்கள். பரதவர் வாழும் அகன்ற தெருவிலே பண்ட சாலை இருக்கிறது. அங்கு கடுமையான காவலை அமைத்திருக்கின்றார்கள். உள்நாட்டில் இருந்து வரும் பண்டங்களை அங்கே குவித்திருக்கின்றார்கள். அவற்றிற்கெல்லாம் புலிப்பொறியை இட்டு சுங்கம் வாங்கி கப்பல்களில் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். அப்படியே கப்பலில் வெளிநாட்டில் இருந்து வரும் பண்டங்களுக்கு முத்திரையிட்டு சுங்கம் வாங்குகின்றார்கள். இந்த பண்ட சாலையின் முற்றத்தே பல பண்டங்கள் உடைய மூட்டைகள் மாலையைப் போல குவிந்து கிடக்கின்றன. அவற்றின் மேல் நாயும் மாடும் ஏறி விளையாடுகின்றன. சுங்க வரி தண்டும் அதிகாரிகள் நேர்மையோடு தங்கள் கடமையை செய்கின்றார்கள். அவர்கள் சிறிதும் சோர்வில்லாமல் வேலை செய்கின்றார்கள். அளந்தெரியாத பல பண்டங்கள் அங்கே கிடக்கின்றன. ஏவலர்கள் அவற்றை கப்பலில் இருந்து இறக்குகின்றார்கள். பலவற்றை கப்பலில் ஏற்றுகின்றார்கள். திருமகள் களிநடம் புரியும் அங்காடி வீதிகளிலே உயர்ந்த மாடங்கள் இருக்கின்றன. திண்ணைகளும் படிக்கட்டுகளும் இடைக்கழியும் பல கட்டுக்களும் உடைய மாடங்கள் அவை. அங்கே அழகிய மகளிர் கடவுளை வணங்குகின்றார்கள். குழல் அகவுகின்றது, யாழ் முரளுகின்றது, உழவும் முரசும் முழங்குகின்றன. எப்போதும் விழா அறாத ஆவண வீதி அது. அங்கே பல வகையான கொடிகள் அசைகின்றன. கடவுளை தொழும் கோயில்களில் ஒரு வகையான கொடிகள் அசைகின்றன. இன்ன இந்த பண்டங்கள் இங்கே விற்பெறும் என்பதற்கு அடையாளமாக நட்ட கொடிகள் அங்கங்கே இருக்கின்றன. பல நூல்களை கற்றும் கேட்டும் கரைகண்ட அறிவுடைய நல்லாசிரியர் தம்மோடு யாரேனும் வாதம் செய்வார் உண்டானால் வருக என்று தம் வீட்டு வாயிலில் நாட்டிய கொடிகள் ஒருசார் அசைகின்றன. கடற்பக்கத்தை பார்த்தால் கப்பல்களில் உள்ள கூம்புகளில் கொடிகள் பறக்கின்றன. கள் விற்கும் இடத்தில் அதை குறிக்க தனியே கொடியை நட்டிருக்கின்றார்கள். இப்படி பல கொடிகளும் கலந்து பல நிறங்களோடு விளங்கும் பட்டினத்தில் கப்பலில் வந்த அழகான குதிரைகள் ஒரு பக்கம் நிற்கின்றன. தமிழ்நாட்டில் இருந்து பிற நாட்டுக்கு போக வேண்டிய மிளகு மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இமயமலையிலே பிறந்த மணியும் பொன்னும் ஓரிடத்தில் விற்பனையாகின்றன. மேற்கு மலையிலே விளைந்த சந்தனமும் அகிலும் ஓரிடத்தில் கொட்டி கிடக்கின்றன. பாண்டிய நாட்டு கடலிலே எடுத்த முத்தும் பவளமும் ஓரிடத்தில் பளபளக்கின்றன. கங்கை கரையிலே விளைத்த பண்டம் ஒரு பக்கம், காவிரி கரையிலே விளைத்த பொருள் ஒரு பக்கம், ஈழ நாடாகிய இலங்கையிலிருந்து வந்த உணவுப் பொருள் ஒரு சார், ஆழகமாகிய பர்மாவிலிருந்து வந்த பண்டம் ஒரு சார். இவ்வளவு பண்டங்கள் நிறைந்து கிடக்கும் ஆவணத்தில் நேர்மையான முறையில் வணிகர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். வேளாளர்கள் நடுநிலையோடு வாழ்கின்றனர். கொலையும் களவும் இன்றி மக்கள் வாழ்கின்றார்கள். பசுமாடுகளை பாதுகாக்கின்றார்கள். புண்ணிய செயல்களை இடையீடின்றி செய்து வருகின்றார்கள். எங்கே பார்த்தாலும் வாணிகம். உலகில் உள்ள பண்டங்கள் அத்தனையும் இங்கே அங்காடியிலே காணலாம். அது மாத்திரமன்று உலகத்து மொழிகள் பலவற்றையும் இங்கே கேட்கலாம். அந்த அந்த நாடுகளில் இருந்து வந்து செல்லும் மக்கள் பலர் இங்கே உலாவுகின்றார்கள். அவர்கள் தங்கள் மொழிகளிலே பேசிக் கொள்கின்றார்கள். எப்போதும் விழா நிறைந்த வீதியாக விளங்குகிறது ஆவண வீதி. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பை எண்ணி முடிவு காண முடியுமா? இவ்வாறு பூம்புகாராகிய பட்டினத்தை சிறப்பித்து பாடிய ஒருத்திரங்கண்ணனார் கரிகால் வல்லவனுடைய வீரத்தையும் பிற இயல்புகளையும் விரிவாக பாடினார். அவன் பகைவருடைய சிறையில் இருந்ததையும் அதனின் இன்று விடுதலை பெற்று அரசுரிமையை பெற்றதையும் பல போரில் வெற்றி பெற்றதையும் ஒளியர், அருவாளர், வடநாட்டார், குடநாட்டார், பாண்டியன், புதுவர், இருங்கோவில் ஆகியவர்களை புறம் கண்ட சிறப்பையும் பாடினார். காட்டை அழித்து நாடாக்கிய நலத்தை புகழ்ந்தார். குளங்களை வெட்டி வளம் பெருக்கினான் கரிகாலன். உறையூரை விரிவாக்கி அங்கே அரண்மனையை கட்டி பல குடிமக்களை கொண்டு வந்து நாட்டினான். மதிலை கட்டி அங்கங்கே அம்புகளை வைக்கும் மறைவிடங்களை அமைத்தான். இவ்வாறு எல்லாம் அவன் நகர நிர்மாணம் செய்ததையும் ஒருத்திரம் கண்ணனார் அழகாக பாடினார். பாட்டை நிறைவேற்றிய புலவர் கரிகாலனிடம் சென்றார். பல புலவர் கூடிய அவையில் அதனை படித்து அரங்கேற்றினார். சோழ நாட்டு வளத்தை கேட்டு மகிழ்ந்தார் பலர். பட்டினத்தின் சிறப்பை கேட்டு கேட்டு நன்றி நன்றி என்று கூறி பாராட்டினர் பலர். காவிரி பூம்பட்டினத்தின் அமைப்பை சித்தரிக்கும் பகுதிகளை உழவர்கள் யாவரும் கேட்டு கேட்டு இன்ப கடலில் மூழ்கினர். அப்பால் கரிகாலனுடைய வீர புகழை விரிக்கும் பகுதியை கேட்டு வியந்தார்கள். அரங்கேற்றம் நிறைவேறியது. உழவருக்கு தூசும் துகிலும் மணியாரமும் அளித்தான் கரிகாலன். அவற்றோடு 1,600,000 பொன்னை பரிசாக அளித்தார். பாட்டுக்கு ஏற்ற பரிசு என்று யாவரும் பாராட்டினார்கள். பட்டினத்தின் புகழை இவ்வளவு சிறப்பாக பாடினவர் யாரும் இல்லை. அப்படி பாடிய புலவருக்கு இவ்வளவு மிகுதியாக பரிசளித்த மன்னன் யாரும் இல்லை. ஒருத்திரன் கண்ணனார் வாக்கிலே பொன் கொழிக்கும் காவிரியை கண்டோம், பொன் வளரும் பட்டினத்தை பார்த்தோம். இத்தனையும் பாடிய புலவரிடம் பொன் கொழிக்க வேண்டாமா? அதனால் அரசர் பிரான் இத்தனை பொன்னை பரிசாக அளித்திருக்கின்றான். புலவர் பாடிய பாடல் நெடுங்காலம் நிற்கும். உறவலன் வீரமும் அவன் 16,000 பரிசளித்த புகழும் இந்த பாட்டோடு நெடுங்காலம் வாழும். இப்படி புலவர்களும் மற்ற மக்களும் பாட்டையும் பரிசையும் பற்றி பேசி பாராட்டினார்கள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை தெரிவிக்க murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை பார்க்கவும். மேலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேளுங்கள்.